மாத்திரமே இறையேசுவின் அரியணையே. எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பழியாய். அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே. எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பழியாய். இறைக்குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம். மறைவுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். இறைக்குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம். மறைவுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம்.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உன்மான்மாவோடும் இருப்பதாக.
கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசிரியரை பெறவும் இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இந்த பள்ளியிலே நாம் நன்றி செலுத்தி ஜெபிப்போம். இன்று புதன்கிழமை புனித சூசையப்பருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளிலே நம்முடைய குடும்பங்கள் அனைத்தையும் புனித சூசையப்பருடைய பாதுகாவலில் ஒப்படைத்து நாம் புனித சூசையப்பரின் பாதுகாவலில் நன்மை செய்யக்கூடிய மக்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டி நம்முடைய குடும்பங்களை புனித சூசேப்பரின் பரிந்துரையின் வழியாக நிறைய ஆசிரியருக்கு அழைத்துச் செல்லக்கூடிய குடும்பங்களாக வளர இத்திருப்பள்ளிகளை சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுக்கு எதிராக செய்த குற்றம் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இயலாமல் இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இயலாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக இறைவானைத்தையும் உருவாக்கியவரே. மனிதர் உழைக்க வேண்டும் என்னும் நெறிமுறையை வகுத்துள்ளீரே. ஆதலால் புனித யோசேப்பின் எடுத்து காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும் நீர் வாக்களித்த பரிசையும் பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
திருத்தூத பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 திருவசனங்கள் 1-11. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிப்போரே, நீங்கள் யாராயினும் சாக்கு போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை. ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கிறீர்கள். தீர்ப்பளிக்கும் நீங்கள் அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்களே. இத்தகையவற்றை செய்வோருக்கு கடவுள் அளிக்கும் தீர்ப்பு நீதி வலுவாதது என்பது நமக்கு தெரியும். இவற்றை செய்வோர் மேல் தீர்ப்பளிக்கும் நீங்களும் இவற்றையே செய்து வருகிறீர்கள். நீங்கள் மட்டும் கடவுளின் தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என நினைக்கிறீர்களா? அல்லது அவரது அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் ஏளனம் செய்கிறீர்களா? உங்களை மனமாரம் செய்வதற்காக கடவுள் பரிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்கள் கடின உள்ளம் உங்கள் மனமாக விடவில்லை. ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கடவுள் கைமாறு செய்வார். மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மாட்சி, மாண்பு, அழியாமை ஆகியவற்றை நாடுவோருக்கு அவர் நிலை வாழ்வை வழங்குவார். ஆனால் தண்டலம் நாடுபவர்களாய் உண்மைக்கு பணியாமல் அநீதிக்கு பணிபவர்களின் தலைமேல் அவருடைய சினமும் சீற்றமும் வந்துவிடும். முதலில் யூதருக்கும் பிறகு கிரேக்கருக்கும், அதாவது தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும். அவ்வாறே முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நன்மை செய்யும் அனைவருக்குமே பெரும்பையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும். ஏனெனில் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தெய்வம் நீ அருகில் இருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்த அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். செய்த உள்ளங்கள் அகன்று போகலா, அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம். நம்பி சென்ற மனிதர்கள் நகைத்து ஒதுக்கலாம். தனிமையும் வெறுமையுமே இன்று தொடரலாம். இறைவானி என்னை கைவிடா துணையானி, என்னுள் உறைந்திடா ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. அன்பு தெய்வம் நீ அருகில் இருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்த அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் அடைக்கலம் புகுந்தே.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதின செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 11 இறைவசனங்கள் 42-46 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு. நீங்கள் புதினா, கருவேப்பிலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் 1/10 காணிக்கையாக படைக்கிறீர்கள், ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை. இவற்றை தான் கடைபிடித்திருக்க வேண்டும், ஆனால் அவற்றை விட்டுவிடலாகாது. ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு. தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வெளிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்கள். ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல் இருக்கிறீர்கள். மக்களுக்கும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார்கள். திருச்சட்ட அறிஞருள் ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறீர் என்றார். அதற்கு அவர், ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கும் கேடு. ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள். நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள் என்றார். இது கிறிஸ்துவின் செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இல்லத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தபோது, திடீர் என்று அந்த இல்லத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நான் தள்ளப்பட்டேன். அந்த இல்லத்தை சந்திப்பதற்காக திடீர் என்று நான் செல்கிறேன். வெளியில் சென்றபோது அந்த இல்லத்தில் இருந்தவர்கள் உடனே பரபரப்பாக, என்ன ஃபாதர், உடனே வந்துட்டீங்க, திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பரபரப்பாக எல்லோரும் அவருடைய பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கிருந்த ஒரு சிறுவனிடத்தில் அவருடைய தாய் ஏதோ சொல்லி அவளை அனுப்புகிறார். அந்த பையனை, அந்த பையன் வெளியே செல்கிறான். வெளியே சென்று உடனே வருகிறான், ஏதோ வாங்கி வருகிறான், உடனே தருகிறார்கள் எனக்கு. அந்த இல்லத்தை சந்தித்து விட்டு ஜெபம் செய்து விட்டு நான் வந்து விடுகிறேன். இல்லத்திற்கு வந்த பிறகு நான் 2 நாட்கள் அந்த இல்லத்தில் நான்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன். 3வது நாள் அந்த பையனை பார்த்தபோது அந்த பையன் என்னிடத்துல கோச்சு கொள்கிறான், ஃபாதர், உங்கள் மேலே எனக்கு செம்ம கோவம் ஃபாதர் அப்படின்னா. ஏன் அப்படின்னு நான் கேட்டேன். அந்த பையன் சொன்னான், ஃபாதர், நீங்கள் திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டீங்க, எங்கள் அம்மா திடீர்னு ஒரு பொருளை போய் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க, நான் அந்த பொருளை போய் வாங்கிட்டு உடனே வந்துட்டேன், உடனே வந்து கொடுத்தேன், எங்கள் அம்மா வந்து ஒன்றும் சொல்லலை. நீங்கள் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு எங்கள் அம்மா என்னை திட்டுன்னு திட்டினாங்க ஃபாதர். ஏன் திட்டினாங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க அம்மா சொல்கிறான், அந்த பையன் சொல்கிறான், எங்கள் அம்மா ஒரு பொருளை வாங்கிட்டு வர சொன்னாங்க, அந்த பொருளை வீட்டில் இருக்கிற பக்கத்து கடையில் வாங்கினா 10 ரூபா கூட, இன்னும் 2-3 கடை தள்ளி போய் வாங்கினா 10 ரூபா கம்மியாக இருக்கும். நான் என்ன பண்ணேன், சரி உடனே வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு சீக்கிரம் வாங்கிடலாம் ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பக்கத்தில் இருந்த கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன். 10 ரூபா கூட போயிடுச்சு ஃபாதர், அதனால் எங்கள் அம்மா என்னை பிடிச்சி திட்டுனாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கோச்சுக்கிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன்கிட்ட சொன்னேன், தம்பி இது மாதிரி உங்கள் அம்மா திட்டினாங்க, ஏன் திட்டினாங்கன்னு யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்டேன். எனக்கு தெரியுது ஃபாதர், எங்கள் அம்மாவுக்கு நான் இன்னும் 2-3 கடை போய் தள்ளி போய் நான் வாங்கியிருந்தேன்னா 10 ரூபா மிச்சம் பண்ணி கொடுத்துருப்பேன். அது வந்து எங்கள் வீட்டுக்கு நன்மையாக இருந்திருக்கும். அது எனக்கு என் மேலே தப்பு தான், பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கோபமாக கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். பல நேரங்களிலே நாம் எளிதான காரியங்களை செய்வதற்கு தயங்குவதில்லை. எளிதான காரியம் எது என்பதை தேடி செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அது நன்மையான காரியமா என்பது நமக்கு இரண்டாவது ஒரு கேள்வியாக எழக்கூடியதாக இருக்கிறது. நான் ஒரு நிகழ்வை வைத்துக்கொள்வோம். நான் ஒரு வாகனத்தில் வேகமாக சென்று கொண்டிருக்கிறேன். அந்த வாகனத்தில் வேகமாக சென்று கொண்டிருக்கிற போது ஒரு வயது முதிர்ந்த நபர் அந்த இடத்தை கடக்க முயற்சி செய்கிறார். என்னுடைய அந்த ரோடை கடக்க முயற்சி செய்கிறார். நான் அப்போது வேகமாக செல்ல வேண்டும், நான்னுடைய இடத்தை போய் அடைய வேண்டும், சீக்கிரமாக அடைய வேண்டும். நான் அந்த இடத்துல நின்றால் அந்த முதியவருக்கு நான் வழியை விட்டால் என்னுடைய நேரம் மிச்சமாகாது, என்னுடைய நேரம் வீணாகிவிடும். அதனால் நான் வேகமாக சென்று விடலாம். அது எளிதான காரியம், அது நன்மையான காரியமா என்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ளே எழக்கூடியதாக இருக்கிறது. பல நேரங்களிலே நாம் எளிதான காரியங்களை மிகவும் எளிதானதாக செய்து விடுகிறோம். ஆனால் அது நன்மையான ஒரு காரியமா என்பதை நாம் சிந்திப்பதற்கு மறந்து விடுகிறோம். பல நேரங்களிலே எளிதான காரியங்கள் நமக்கு மிகவும் சுலபமாக இருந்து விடுகிறது. ஆனால் அது நன்மையான காரியமா என்பதை சிந்திப்பதற்கான ஒரு வாசகங்களை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தந்திருக்கிறது. இன்றைய முதல் வாசகமாக இருந்தாலும் சரி, நற்செய்தி வாசகமாக இருந்தாலும் சரி, எது நன்மை எது எளிது என்பதை இயேசு அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். தூய பவுல் ரோமர் கடிதத்தில் முகத்திலே அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்நற்செய்தியிலே 3 விதமான எடுத்துக்காட்டுகளை இயேசு அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த பரிசேயர்கள் 1/10 காணிக்கையாக செலுத்த வேண்டும். இது மிகவும் எளிதான காரியமாக அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இயேசு சொல்கிறார், அது நன்மையான காரியமா? நீதியையும் அன்பையும் நன்மையை விளைவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். கடவுளுடைய நீதியையும் அன்பையும் நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் என்பதை இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். 1/10 தருவது இன்று மிகவும் எளிதான ஒரு காரியமாக மாறிவிட்டது. நான் 10 ரூபா சம்பாரிச்சேன்னா அதில் 1 ரூபா கடவுளுக்கு தருவது வந்து ரொம்ப பெரிய காரியம் இல்லை இன்னைக்கு. ஆனால் கடவுளுடைய நீதியையும் அன்பையும் நான் வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேனா? அது நன்மை பயவிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறதா? கோவிலுக்கு செல்வது அல்லது கோவில்களுக்கு உதவி செய்வது என்பதெல்லாம் இன்று மிகவும் சாதாரணம் ஒரு காரியமாக இருந்துவிட்டது. ஒரு பங்குசாமியார் வந்து கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா இன்றைக்கி நிறையா காசு வரும். அதே பங்குசாமியார் இன்றைக்கி இந்த குடும்பத்துக்கு ஏழைக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னார்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பல நேரங்களில். 1/10 காணிக்கையாக செலுத்துவது என்பது மிகவும் சுலபமான ஒரு காரியமாக எளிதான ஒரு காரியமாக இந்த பரிசேயர்களுக்கு இருந்தது. ஆனால் கடவுளுடைய அன்பையும் நீதியையும் வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்வது அவர்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு காரியம் என்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதைதான் இயேசு முதலாவதாக சுட்டி காட்டக்கூடியவதாக இருக்கிறார். இரண்டாவதாக, தொழுகை கூடங்களிலே 1 இருக்கைகளில் சந்தைகளில் அமர்வதை நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். சந்தைகளிலே வணக்கம் செலுத்த வேண்டும் என்பதை நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். இது மிகவும் எளிதான ஒரு காரியமாக இருக்கிறது. சாமியார்களுக்கு நம்ம வணக்கம் சொல்லணும், அல்லது வந்து அவங்களுக்கு தேவையானதை நம்ம செஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கு முதல் மரியாதை செய்யணும். இதெல்லாம் மிகவும் மரியாதைக்குரிய செயல்பாடாக எளிதான காரியமாக இருக்கிறது. ஆனால் வெளி வேடத்தை கலைந்து நாம் உண்மையான ஒரு வாழ்வை வாழ்கிறோமா? அது நன்மை பயக்கி விவிக்க ஒரு காரியமாக இருக்கிறது. பல நேரங்களில் நான் மரியாதை பெற வேண்டும், அல்லது எனக்கு தேவையான சுய மரியாதையோடு நான் வாழ வேண்டும் என்றெல்லாம் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பது மிகவும் எளிதான ஒரு காரியமாக இருந்து விடுகிறது. ஆனால் உண்மையான ஒரு வாழ்வை நான் வாழக்கூடியவனாக இருக்கிறேனா என்பதை தான் இயேசு இரண்டாவது கேள்வியாக அந்த பரிசேயர்களுக்கு கேட்கக்கூடியவராக இருக்கிறார். செய்தியில் இந்த உண்மையான வாழ்வு என்பது மிகவும் நன்மை பயவிக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கிறது. இதைதான் இரண்டாவது எடுத்துக்காட்டாக இயேசு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவதாக எடுத்துக்காட்டை இந்த மறைநூல் அறிஞர்களுக்கு இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். குற்ற உணர்வை தூண்டக்கூடிய அல்லது பயமுறுத்தக்கூடிய செயல்பாடுகளை இந்த மறைநூல் அறிஞர்கள் அந்த மக்கள் மீது சுமத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது மிகவும் எளிதான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய இரக்கத்தையும் கருணையையும் இவர்கள் சுட்டி காட்டக்கூடிய ஒரு வாழ்வை அவர்கள் வாழ்கிறார்களா என்பதை இயேசு நன்மை பயவிக்க ஒரு செயல்பாடாக அவர்கள் செய்வதில்லை என்பதை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே இன்று இருக்கக்கூடிய போதகர்கள் கடவுளுடைய குற்ற உணர்வை அல்லது கடவுள் நம்மீது செலுத்தக்கூடிய அந்த குற்ற உணர்வை தூண்டக்கூடிய செயல்பாடுகளை அல்லது மறைமுறைகளை அல்லது போதனைகளை சொல்லக்கூடியவர்களாக பலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது எளிதான காரியமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் கடவுளுடைய அன்பை அல்லது இரக்கத்தை கொண்டு வரக்கூடிய செயல்பாடுகளை இந்த போதகர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லது பொது நிலையினர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாடுத்திலே இயேசு மூன்றாவது கேள்வியாக இந்த மறைநூலறிஞர்களிடத்திலே கேட்கக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் பரிசேயரை போல மறைநூலறிஞர்களைப் போக மிகவும் சுலபமான மிகவும் ஈஸியான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அது நன்மை பயவிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறதா என்பதை தான் இன்றைய வழிபாடு நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் நவத்துறவு இல்லத்திலே படித்து கொண்டிருந்த போது எங்களுடைய நவத்துறவு இயக்குநராக இருந்த தந்தை பல முறை எங்களிடத்திலே சொல்லக்கூடியவராக இருப்பார், டோன்ட் ஃபைண்ட் த ஈஸி வே டு டூ பட் டு டூ த பெஸ்ட் வே. பல நேரங்களிலே நாம் சுலபமான காரியங்களை செய்வதற்கு தயாராக இருப்போம், ஆனால் சிறந்த ஒரு காரியமாக அது இருக்கிறதா என்பதை நாம் சிந்திப்பதற்கு இல்லை. பல நேரங்களிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கடவுளுக்கு உகந்ததாக செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் பல முறைகளிலே மிகவும் சுலபமான வழிகளை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது ஒரு பயனுள்ள ஒரு வழியாக இருக்கிறதா? இந்த தவறை தான் இயேசு வாழ்ந்த காலத்தில் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுதான் இயேசு சுட்டி காட்டி அவர்களை திருத்தக்கூடிய ஒரு செயல்பாடுகளை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் பல நேரங்களிலே எளிதான காரியங்களை மிகவும் சுலபமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், ஆனால் அந்த செயல்பாடு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறதா? ஒரு செயல்பாட்டை நன்மைக்கு அழைத்து செல்லக்கூடியவர்களாக செய்யக்கூடியதாக இருக்கிறதா? அதுதான் இயேசு நச்செய்திலே மூன்று விதமான எடுத்துக்காட்டுகளை அந்த பரிசேயரிடத்திலும் மறைநூலறிஞரிடத்திலும் சொல்லி சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார். இன்று பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடும் எப்படிப்பட்ட ஒரு செயல்பாடை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை இன்று முதல் வாசகத்திலே ரோமியர் கேள்வி திருமுகத்திலே நாம் அழகாக வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்று முதல் வாசகத்திலே தூய பவுல் ரோமியர் கேள்வி திருமுகத்திலே அழகாக சொல்கிறார், ஒவ்வொருவரும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கடவுள் கைமாறு தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் கடவுள் கைமாறு தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் எளிதான காரியத்தை செய்கிற போது அதற்கான கைமாறை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம், ஆனால் அது நன்மை பயவிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் செய்கிற போது இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்போது எளிதான காரியத்தை நம்மால் செய்ய முடியும்? இதை சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களிலே இந்த எளிதான காரியம் என்பது நம்மை பாவத்திற்கு இட்டுச் செல்லக்கூடியதாக இருக்கிறது. நாம் பாவம் செய்வது மிகவும் எளிதான ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய இந்த சமூகத்திலே உலகமயமாக்கல் என்கின்ற ஒரு சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமூகத்திலே பாவம் என்பது நமக்கு மிகவும் எளிதான ஒரு காரியமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நன்மை செய்யக்கூடிய உண்மையை சாட்சியை வாழக்கூடிய ஒரு வாழ்வு நமக்கு நன்மையை பயவிக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறதா? நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும், மேக்ஸ்மிலியன் கோல்பே என்று சொல்லப்படக்கூடிய ஒரு போலாண்டை சேர்ந்த ஒரு புனிதர் தன்னுடைய வாழ்வை எளிதாக மாற்றிக்கொள்வதற்கு அவர் முயற்சி செய்யவில்லை, மாறாக பிறருக்கு நன்மை தரக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கிறதா என்பதை அவர் சிந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய சக தோழரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற போது சிறையில் அந்த ஹிட்லருடைய அந்த நாசி கேம்ப் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அந்த சகோதரருக்காக இவர் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கிறார். பிறருடைய நன்மைக்காக தன்னை முழுமையாக தரக்கூடியவராக இருக்கிறார். இது மிகவும் எளிதான காரியம் அல்ல, மாறாக பிறருடைய நன்மையை பார்த்து செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடை அவர் தன்னுடைய வாழ்விலே செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் இயேசு தன்னுடைய வாழ்விலே செய்யக்கூடியவராக இருந்தார். அவர் எளிதான காரியமாக அந்த சிலுவையிலிருந்து இறங்கி வந்து விடலாம், ஆனால் அந்த எளிதான காரியத்தை அவர் செய்து விடவில்லை. மாறாக பிறருக்கு நன்மை பயவிக்கக்கூடிய காரியத்திற்காக தன்னை முழுமையாக சிலுவையிலே அவர் தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவராக மாறக்கூடியவராக இருக்கிறார். இதைதான் துய பவுல் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். மன உறுதியோடு நற்செயல் புரிந்து, மன உறுதியோடு நற்செயல் புரிந்து, நாம் நன்மை செய்ய வேண்டும் என்றால் மன உறுதியோடு நற்செயல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். புரிந்து மாட்சி மாண்பு அழியாமை ஆகியவற்றை நாடுவோருக்கு கடவுள் நிலை வாழ்வை வழங்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் மன உறுதியோடு நன்மை செயல்பாடுகளை செயல்பாடுகளை நாம் செய்கிற போது கடவுள் நமக்கு நிலை வாழ்வை தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் நன்மை செய்யக்கூடியவர்களாக வாழ்கிற போது இறைவன் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்லக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த முதல் வாசகத்திலே துய பவுல் ரோமர் கேத திருமத்தில் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். எளிதான காரியங்கள் பல நேரங்களிலே நம்மை பாவத்திற்கு இட்டுச் செல்லக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய உலகத்திலே வாழ்கிற போது நாம் தன்னலத்தோடு அல்லது சுயநலத்தோடு பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் எளிதான காரியமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதுதான் இன்றைய வாசகத்தை நாம் வாசிக்கின்றோம். தன்னலம் நாடுபவர்களாய் உண்மைக்கு பணியாமல் அநீதிக்கு பணிபவர்களாய் தலைக்கு மேல் கடவுளுடைய சினமும் சீற்றமும் வந்து விழும். நாம் எப்போது தன்னலத்தை நாடுபவர்களாக உண்மைக்கு பணியாமல் அநீதிக்கு பணியக்கூடியவர்களாக வாழ்கிற போது எளிதான காரியமாக இன்றது மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது பிறருக்கு நன்மை பவிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறதா என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இப்படி நாம் எளிதான காரியங்களை, எப்படி இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் பத்தில் ஒரு பங்கை கடவுளுக்கு தருவது மிகவும் எளிதான ஒரு காரியமாக பார்த்தார்கள். முதலிடத்தில் அமர்வதையும் தொழுகை கூடங்களிலே அவர்களுக்கு தேவையான மரியாதை பெறுவதையும் அவர்கள் எளிதான ஒரு காரியமாக பார்த்தார்கள். அவர்கள் செய்யக்கூடிய அந்த மறைவுரைகள் அல்லது செய்த செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அவர்கள் நன்மையான அல்லது எளிதானவையாக பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அதில் இருந்த நன்மைத்தனத்தை அவர்கள் விட்டுவிட்டார்கள். கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய அந்த நன்மைத்தனத்தை அவர்கள் மறந்துவிட்டார்கள். கடவுள் அந்த மக்களோடு சேர்ந்து நாம் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நன்மைத்தனத்தை அவர்கள் மறந்து கூடியவர்களாக இருந்தார்கள். மக்கள் மீது சுமைகளை சுமத்தி அவர்களை துன்புறுத்தி அவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய அந்த செயல்பாடுகளை அவர்கள் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதைதான் இயேசு கண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார். தன்னலத்தையோ தன்னலத்தோடு நாம் நாடுகிற போது, உண்மைக்கு நாம் பணியாமல் அநீதிக்கு பணிந்தவர்களாக நாம் வாழ்கிற போது கடவுளுடைய சினம் அல்லது கடவுளுடைய சீற்றம் நம் தலைமேலு விழக்கூடியதாக இருக்கிறது. நாம் நன்மை செய்வோராய் வாழ்கிற போது நாம் அனைவரும் அன்பையும் பெருமையையும் மாண்பையும் அமைதியையும் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த முதல் வாசகத்திலே துய பவுல் ரோமர் கேத திருமத்தில் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நன்மை செய்யக்கூடிய செயல்பாடுகளை, எளிதான செயல்பாடுகளை அல்ல, மாறாக நன்மை செய்யக்கூடிய நன்மை செயல்பாடுகளை நாம் செய்கிற போது நாம் இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் நான் தொடக்கத்தில் சொன்ன இரண்டு நிகழ்வு, அந்த சிறுவனுடைய நிகழ்வு, ஒரு வாகன ஓட்டியுடைய நிகழ்வு. அந்த சிறுவன் இன்னும் இரண்டு மூன்று கடைகள் சென்றிருந்தால் அந்த வீட்டிற்கு 10 ரூபாய் சேர்த்திருக்கலாம். இது அவன் எளிதான காரியத்தை செய்வதை தடுத்து அவன் நன்மை பயவிக்கக்கூடிய காரியத்தை அவன் செய்திருக்கலாம். அல்லது அந்த வாகன ஓட்டியை நான் என்னுடைய எடுத்துக்காட்டை சொன்னது போல அந்த வாகன ஓட்டி வேகமாக சென்றிருந்தால் நின்றிருந்தால் அந்த முதியவர் ரோடை கடந்திருக்கலாம். அது நன்மை பயவிக்கக்கூடிய காரியமாக இருந்திருக்கும். நாமும் பல நேரங்களிலே எளிதான காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா அல்லது நன்மை பயவிக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு சிந்தனைகளை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய வழிபாடு நம்மை எளிதானவற்றை நாம் தடுத்து பாவ வாழ்வை விடுத்து நன்மையானவற்றை நாம் செய்து கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்வை, நிலை வாழ்வை பெறக்கூடிய மக்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அதைதான் இயேசு இந்த பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். எளிதானவைகளை விடுத்து நன்மையானவற்றை நாம் செய்து பிறரோடு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை வாழ, நன்மையானவற்றை தேர்ந்தெடுத்து கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ இத்திருப்பலிகளே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.
கண்களை நான் தந்திருப்பே, கண்களுக்கோ பார்வையில்லை, கண்களை நான் தந்திருப்பே, கண்களுக்கோ பார்வையில்லை. இறைவா உன் பாதத்தில் உள்ளத்தை நான் வைத்தேன், உள்ளத்தில் ஞானம் இல்லை காய்ந்தே போனேன், கண்ணீரும் கண்ணில் இல்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இயேசுவின் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதென்றும் சொத்தும் இல்லை. பாவம் செய்தேன் இரத்தத்தில் சுத்தமில்லை.
சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர், தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக.
இரக்கம் அனைத்துக்கும் ஊற்றாகிய இறைவா, புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமது மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு உம்மை மன்றாடுபோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாயிருக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மகிழ்வுறும் இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்து தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல் இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீ. கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் அனைவரும் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றின் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் அனைவரும் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து மகிழ்ந்து பாடுவதாவது.
தூயவ 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 வான் படைகளின் கடவுள ஆண்டவ, விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சிய நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவ பெயரால் வருகிறவர், ஆசே பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உமை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையாய் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திருவையை சிறப்பாக உள்ள திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியால், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள் மறை சாட்சியர், இவ்வுலகில் முக்குகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இ இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடி ஜெபிப்போம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடலுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலுமிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாதே. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் பலவீனங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திருச்சபையின் எளிய விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென்.
ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக.
உன் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெரு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தரல, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், என் ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
அன்பு தந்தையே இறைவா, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லி நீங்கள் கனி தரவும் உங்கள் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் உன் அன்பினால் உம்முடைய இரக்கத்தினால் தேர்ந்து கொண்டீரே. நீர்தாமே எங்களோடு பயணம் செய்யக்கூடியவராக இருக்கிறீர். நீரோ நாங்கள் உங்களோடு இணைந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது. உம்முடைய அன்பு எங்களை நிரப்பியிருக்கிறது. உம்முடைய நிறைவான வாழ்வு எங்களுக்கு அன்பை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எங்களோடு நீர்தாமே வாசம் செய்கிறவர். எங்களோடு தொடர்ந்து உம்முடைய அன்பின் நிறைவை கொடுத்து நாங்கள் இந்த பாடல் வழியாக உம்மை போற்ற புகழ உம்மோடு இணைந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆசீர்வதியும்.
போல மாறணுமே இசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாறணுமே இசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாற்றிடுமே இசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே, உம்மை போல மாறணுமே இசையா, நான் உம்மை போல மாறணுமே. பரிசுத்தம் பரிசுத்தம் தாருமே, உம்மை போல பரிசுத்தம் தாருமே, பரிசுத்த ஆவியால் நிரப்பியே, பரிசுத்த பாதையில் நடத்துமே, அன்புள்ள மனதுருக்கம் தாருமே, உம்மை போல அன்பாக மாற்றுமே, அன்புள்ள ஆவியால் நிரப்பியே, அழகான பாதையில் நடத்துமே, உம்மை போல மாறணுமே இசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாற்றிடுமே இசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே. தாழ்மையும் தாருமே, உம்மை போல மன்னி நிற்க உதவுமே. ஞானத்தின் ஆவியால் நிரப்பியே பரலோக பாதையில் நடத்துமே. ஜெபத்தின் ஆவியை தாருமே, உம்மை போல ஆத்மபாரம் தாருமே. மன்றாட்டின் ஆவியால் நிரப்பியே உந்தன் பாதையில் நடத்துமே. உம்மை போல மாறணுமே இசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாற்றிடுமே இசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே. உம்மை போல மாறணுமே இசையா, நான் உம்மை போல மாறணுமே.
கடவுள் ஒளியாயிருக்கிறாய், நம்மோடு இருக்கக்கூடியவராக இருக்கிறார், நம்மோடு பிரசன்னமாயிருக்கிறார். இந்த நேரத்தில் கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் ஒவ்வொருவரும் உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர்தாமே துணையாக வந்து கொண்டிருக்கிறீரே. உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறீரே. உம்முடைய ஒளியால் எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறீரே. உம்முடைய ஒளியை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே. உம்முடைய இரத்தத்தால் எங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் போக்கி மகனே மகளே என்று சொல்லி எங்களை அரவணைத்து எங்களை அழைத்து சென்று கொண்டிருக்கிறீரே. அந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காக நீர்தாமே இரத்தம் சிந்தியவரே, உம்முடைய இரத்தத்தின் வழியாக எங்களுக்கு மீட்பை நிறைவாக கொடுத்தவரே, நாங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக உம்மையே தியாகம் செய்வதற்கு முன் வந்தவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீரே. இந்த ஆசீர்வாதத்தின் நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை போற்றி துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீரே எங்கள் அரசர், நீரே எங்கள் மீட்பர், நீரே எங்களுக்கு எல்லாமுமாக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே உம்முடைய கண்ணின் கருவளி போல வைத்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறதே. மலை போல துன்பம் வந்தாலும் அவற்றை பனி போல உருக செய்து எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளைகளாக அழைத்திருக்கிறீரே. அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்பை உதறி தள்ளி, உம்முடைய இரக்கத்தை உதறி தள்ளிய நேரங்களையெல்லாம் நினைத்து பார்த்து, உம்மோடு நாங்கள் பயணம் செய்யாத நேரங்களையெல்லாம் நினைத்து பார்த்து உமக்கு நாங்கள் மன்னிப்பை வேண்டுகிறோம் அப்பா. உம்மிடத்திலே எங்களுடைய மன்னிப்பை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்பா. எங்களுடைய மன்னியும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளைகளாக அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். எங்களை உம்முடைய அன்பின் பாதையிலே வழி நடத்தும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பவரே, உம்முடைய வாக்களித்த பரிசை உம்முடைய இரக்கத்தினால் எங்களை நிரப்பி எங்களுக்கு புது வாழ்வு கொடுத்து கொண்டிருப்பவரே, மகிழ்ச்சியால் எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறவரே, பல்வேறு விதமான துன்பங்கள் மத்தியிலும் இந்த நெருக்கடியான நேரங்களிலும் கூட நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய மகிழ்ச்சியின் பாதையிலே அழைத்து சென்று கொண்டிருக்கிறீரே. மகிழ்ச்சியால் நிரப்புகிறீரே. ஆசீர்வாதங்களை எல்லாம் நினைத்து பார்த்து, உம்முடைய வல்லமையான செயல்களை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நினைச்சுறுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஞானத்தின் ஊற்றாயிருந்து நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து உம்முடைய நிறைவை வாழ்வை எங்களுக்கு நிறைவை கொடுத்து கொண்டிருக்கிறீரே. அந்த நிறைவான ஒரு வாழ்வுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. பல்வேறு விதமான பாவங்களினால், பல்வேறு விதமான சாப கேடுகளினால் எங்களை நீர் அமைக்கி விடாமல் உம்முடைய இரக்கத்தின் முன்னிட்டு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அன்பின் பாதையை காட்டி கொண்டிருக்கிறீரே. அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்பினால், உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் மகனே மகளே என்று அழைத்து உம்முடைய பிள்ளைகளாக எங்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் பாரும் ஆண்டவரே. பல்வேறு விதமான தேவைகள் மத்தியிலே உம்மை சூழ்ந்திருந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. மன்றாட்டுக்களை எல்லாம் நீர் கைவிட்டு விடுவதில்லை. எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் நிறைவு செய்யக்கூடியவராக இருக்கிறீர். பல்வேறு விதமான தேவைகள் மத்தியிலே நாங்கள் இந்த நேரத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். அவருடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்து கொண்டிருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை பாரும். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை இல்லை. உடல் சுகமின்றி அவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு திருமணமாகவில்லை, அவர்களுக்கு குழந்தை வாக்கியம் இல்லை என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும் அப்பா. அவர்களுக்கு உம்முடைய அன்பின் நிறைவால் அவருடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவு செய்து உம்முடைய பாதுகாவலில் அவர்களை அரவணைத்தருளும் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய பெற்றோர்களுக்கு உடல்நலம் சரியில்லை. எங்களுடைய சகோதரர்கள் பல்வேறு விதமான நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே சுகம் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இங்கு இருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாருமாப்பா. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அன்பின் நிறைவை கொடுத்து, உம்முடைய ஆற்றலை கொடுத்து, நிறை வாழ்வை கொடுத்து அவர்களை தொட்டு குணப்படுத்தும் அப்பா. பரலோகத்தின் தேவனே, பரலோக ராஜாவே, அபிஷேகத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறவரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள சாப கேடுகளை, பாவ நாட்டங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே. பல்வேறு விதமான சாத்தானின் பிடிகளிலிருந்து எங்களை விடுவித்து உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே. அந்த அன்பின் பிடியில் இரக்கத்தில் நாங்கள் என்றும் கைவிட்டு விடாமல் உம்முடைய அன்பை கைப்பற்றி வாழக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஒளியினால், அபிஷேகத்தினால், உம்முடைய ஆலோசனைகளினால் எங்களை நிரப்பி உம்முடைய இரக்கத்தின் வழியாக எங்களை வழிநடத்தி தரலும் அப்பா. வாக்கு மாறாத தேவனே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வாக்கின் வழியாக, உம்முடைய சொல்லின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றி கொண்டிருப்பவரே. நாங்கள் நல்லவற்றை தேர்ந்தெடுத்து எங்களுடைய வாழ்விலே நன்மையானவைகளை செய்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக, உம்மோடு இணைந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்ற, உம்முடைய அபிஷேகத்தை பெற்ற நிறைவின் பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களை தொடும், எங்கள் பாவங்களை போக்கி உம்முடைய இரக்கத்தின் வழியாக எங்களை புது மனிதராக, புது படைப்பாக மாற்றி உமக்கு என்றும் நன்றி செலுத்தும் மக்களாக நாங்கள் என்றும் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தியிருக்கும். உம்முடைய அன்பின் கிருபை எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து, உம்முடைய இரக்கத்தின் கிருபை கருணை எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி உம்முடைய அன்பின் பாதையிலே வழி நடத்தட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆதலால் புனித யோசேப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையராது பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நன்மையை பின்பற்றி வாழ்ந்து கடவுளின் பிள்ளைகளாக வாழ சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது.
இறைவனுக்கு நன்றி.
Thank you.
வானம் திறந்து வெண்போரா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்போரா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்.
எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாடகருவிய மகாலயன் பேசுகிறேன். இப்போ ஒரு பாடல் ஒன்று கேட்டேன், தாங்கும் தேவன் அப்படிங்கிற ஒரு பாடல். அப்படியே அவ்வளோ ரம்யமாக இருந்தது கேட்குறது. நான் உண்மையே சொல்கிறேன், ஆனால் ஃபுல்லாக ஒன்று ரெண்டு முறை நான் கேட்டேன் அந்த பாடலை. அன்பு அண்ணன் திருச்சி ராபர்ட் அண்ணா வந்து அதுக்கு இசையமைச்சிருக்காங்க. அன்பான ஃபாதர் பிரிட்டோ அவங்க வந்து இதுக்கு வந்து வரிகள் எழுதியிருக்காங்க. அதே போல் எல்லாருக்கும் தெரியும் பாடகர் பிரசன்னா அவங்க வந்து இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலை எல்லோரும் கேளுங்க. கேசி ட்ரிச்சி அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்து இது வந்திருக்குது, நான் பார்த்தேன். எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் பார்த்து அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா பாடல்கள் வந்து அவங்க வெளியிட காத்துக்கிட்டுருக்காங்க. எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
என் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்,
அன்பிற்குரிய இறை மக்களே, அருங்கொடையில் சிறப்பு நற்செய்தி பெருவிழா வழி நடத்துபவர் அருட்பணி சுவக்கின் நடைபெறும் நாள் 2021 அக்டோபர் மாதம் 12 மற்றும் 13 ஆகிய நாட்களில் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், மேலும் 14 தேதியன்று காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. இந்நிகழ்வினை கேசி திருச்சி மற்றும் திருச்சி அருங்கொடை இல்லம் ஆகிய யூடியூப் சேனலில் நேரலையாக கலந்து கொண்டு இறை அமைதியும் இறை ஆசிரும் பெறுவோம்.
Revenez à l'essentiel, au fitness. Gardez la forme, commencez maintenant. Vous méritez de vous sentir bien. Il ne tient qu'à vous de vous lancer. Devenez membre. Basic Fit, go for it!
அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளே
ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே, கடவுள் தந்திருக்கின்ற இந்த புதிய நாளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த நாள் முழுவதும் நம்மை கரம் பிடித்து வழி நடத்திய கடவுள் இந்த புதியதொரு நாளினை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் முழுவதுமே இந்த இறைவனை மற்றவர்களுக்கு அடையாளம் காட்டுகிற மனிதர்களாக நாம் வாழ்வதற்கான ஆற்றல் வேண்டி இத்திருப்பலியை பக்தியோடு பங்கெடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி இணை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானகத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவுமாக எல்லாம் வல்ல இறைவா, உம் வார்த்தை மனிதரான மறை நிகழ்வில் மனித இனத்தின் மீட்புக்கு அடித்தளம் இட்டீரே. உம் மக்களின் வேண்டல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு இரக்கம் காட்டியருளும். அதனால் உம் ஒரே திருமகனின் பெயரை தவிர வேறொரு பெயரை அழைத்து மன்றாட தேவையில்லை என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 2 இறை வார்த்தைகள், 29 அதிகாரம், 3 இறை வார்த்தைகள், 1-6. அன்பிற்கு உரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால், நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல தம்மையே தூயவராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டும்.